இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் நண்பர் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பு. நம்ம தலைப்பு வந்து நம்ம தகுதி பெற்றோம். அந்த தகுதி பெற்ற இந்த காரியத்தை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா, இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு புரிந்துணர்வு, பெரிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இந்த மனிதனுடைய சுவாபம், நம்ம பூமியில் பறந்து இவ்வளோ காலம் இருக்கப்ப உலகம் சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம எதுவுமே நமக்கு வந்து இலவசமாக வரதில்லை. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் இன்னொன்று கிடைக்கும், இதை செஞ்சால் தான் இது கிடைக்கும், இதை செஞ்சால் தான் இது கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட இருதயமும் சிந்தையும் நம்புது. அப்போ சொல்லுவாங்க, தேர்ஸ் நத்திங் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, எதுவுமே இலவசமாக இல்லை. அப்போ இந்த சிந்தையானது இது கேட்டு இப்போ ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறேன்னு சொன்னால் கூட, நம் இருதயமும் நம் சிந்தையும் யோசிக்கிறது எப்படி ஃப்ரீயாக வரும், எப்படி இலவசமாக வரும், அதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாக்கணுமே. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுமே, யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க, இன்றைக்கி ஒரு வேலை கிடைக்க போது இன்டர்வியூக்கு போகணுன்னா பேப்பர் பார்த்துட்டு இல்லை இன்டர்நெட் பார்த்துட்டு நாளைக்கு வந்து கால் பண்ணோன்னே நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். அதுக்கு என்ன செய்வாங்க, சிலத்தில் அவங்க வந்து போயிட்டு கோயிலில் போயிட்டு பூ வாங்கி கொடுப்பாங்க, இல்லை சபைக்கு இல்லை கோயிலுக்கு போயிட்டு சிலத்தில் வந்து பணம் கொடுப்பாங்க, இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க. அவங்க உண்மையிலேயே தீமையான எண்ணங்கள் இல்லை, அவங்க நினைத்துக்கிட்டாங்க இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் இல்லை அந்த தேவனை வந்து நம்ம கும்பிடணும், அவர் கும்பிட்டு ஏதாவது கொடுத்தா தான் அவர் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பார். இப்படின்னு என்ன ஆச்சுன்னா, இந்த உலகம் கற்றுக் கொடுத்தனால இப்போ அந்த இருதயங்களுக்கும் சிந்தைகளுக்கும் அது இருக்குது. அதனால கூட சிலத்தில் பாருவாங்க, நான் வந்து முழுதுக்குள்ளே தேய்க்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் வந்து பூ வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் இப்படியே சொல்லுவாங்க, மாலை வாங்கி போடுறேன், இல்லை அவங்க சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நான் வந்து காசு கொடுக்குறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இப்படி சொல்லிட்டு போய் பாஸ்டர்கிட்டையோ இல்லை பாதிரியார்கிட்டையோ இப்பெல்லாமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து தீமையான எண்ணம் இல்லை, சகோதர சகோதரி தீமையான எண்ணம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு இருதயமும் சிந்தையும் எதுவும் இலவசமாக வராது, இது நிச்சயம் நான் ஏதோ ஒன்று செஞ்சால் தான் எனக்கு இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இருதயத்திலும் சிந்தையிலும் அது ஆழமாக பதிர்ந்துருச்சு. ஏன்னா அந்த உலகம் சொல்லி கொடுத்து, அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்து, அவங்க அப்பா சொல்லி கொடுத்து, இல்லை அவங்க சொந்தக்காரவங்க சொல்லி கொடுத்து, இல்லை அவங்க பார்க்குறவங்க கூட்டாளிகள்லாம் சொல்லி கொடுத்து, எதையும் உனக்கு இலவசமாக கிடைக்காது, நீ ஏதோ ஒன்று செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி இப்படியாக அவங்களுக்கு வந்துருச்சு. இப்படியாக செய்கிற காரியம் என்னென்னா, இது பழைய ஏற்பாடில் செய்யப்பட்டது. நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ காரியங்கள் இருக்குது ஆண்டர் முன்னுக்கு நிற்கிறதுக்கு. அவங்க அந்த பலி செய்தாகணும், இந்த பலி, நிறையா பலி இருக்கின்றது பழைய ஏற்பாடில். பவுல் இந்த பலி, இந்த பழைய ஏற்பாடு கொடுத்து என்ன சொல்லுன்னா, அது மரணத்தின் ஊழியம். மோசே செய்த ஊழியம் மரணத்தின் ஊழியம். அந்த மரணத்தின் ஊழியத்தில் யாருனாலும் நீதிமானாக்கப்படவில்லை. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போய் நீங்கள் செய்ய பார்க்குறீங்களே, அதை போயிட்டு பூ கொடுக்கறது, மாலை போடுறது, இந்த மொழுதிரி வைக்கிறது, இந்த ஜபம் எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் செய்ய பார்க்குறீங்களே, இதெல்லாம் மரணத்தின் ஊழியம் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். இது பழைய ஏற்பாடின் காரியங்கள். இதனால் எவனுமே நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. நம்மளுடைய நீதி வேத வசனம் சொல்லுது, கிழிந்த கந்தை துணி போல் இருக்குதான். பார்ப்பீங்களா, அந்த கால் துடைக்கிறது போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கா நம்மளுடைய நீதி. இந்த நீதியை வச்சுக்கிட்டு எப்படி ஆண்டவர்கிட்ட போகிறது? ஆனால் பவுல் சொல்கிறார், நாங்களோ ஜீவனின் ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி, ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நாங்கள் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லி பவுல் சொல்கின்றார். இந்த ஒப்புரவாக்கும் ஊழியம் என்ன? நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:12 எடுத்து பார்ப்போம் என்ன எழுதியிருக்கேன்ட்டு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு பங்கடைகிறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவராக மாற்றினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தன் குமாரின் அன்பின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தவர். சகோதர சகோதரிகளே, யார் நம்மளை தகுதிப்படுத்தினா? பிதாவே நம்மளை தகுதிப்படுத்தினார். எப்படி தகுதிப்படுத்தினார்? அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்தை இருளிலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். பரிசுத்த வான்களோடு பங்கெடுக்கிறதுக்கு அவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். சகோதர சகோதரி, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தகுதி அவர் படுத்தினார். நீங்களும் நானும் என்ன செய்தாலும் தகுதியாக முடியாது. நீங்கள் என்ன வேணுமானாலும் செய்யலாம், இரவும் பகலுமா உட்காந்து உபவாசம் போடலாம், சில பேர் இப்படி செய்வாங்க, உபவாசம் போட்டு எப்படியாவது கிடச்சிரும், ஏதாவது முழங்கால் பொடியிட்டு ஜவம் பண்ணி சொல்லுவாங்க, புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படியாவது கடைசி வரைக்கும் ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் உட்காந்து ஜவம் பண்ணி ஆண்டர் எப்படியாவது கைகளை முறுக்கியாவது கிடச்சிடும்ன்ட்டு. சகோதர சகோதரிகளே, இதுக்கு பேர் பில்லி சூன்யம்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்மளை போய் அவர்கிட்ட போய் இதெல்லாம் செய்ய முடியாது. நம்மளை தகுதிப்படுத்திட்டார் இயேசு கிறிஸ்து மூலியமாக, பிதா நம்மளை தகுதிப்படுத்திட்டார். அதனால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தவே முடியாது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது சகோதர சகோதரி. அப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னும் வருகின்ற காலத்தில் கூட நீங்கள் போய் ஏதாவது பூ கொடுக்கறதும் மொழுதிரி வைக்கிறதும் ஏதாவது ஒன்று பணம் கொடுத்து ஜபம் செய்ய வைக்கிறதும் இந்த பாதிரியார்கிட்டையோ இல்லை பாஸ்டர்கள்ட்டையோ இல்லை மூப்பர்ட்டையோ இதெல்லாம் ஏதாவது கொடுத்து ஏதாவது ஒன்று செய்து எனக்கு அப்போ தான் இதுக்கு இது செய்வார், இது நான் செய்தால் அப்போ அதை எனக்கு செய்வார். அப்போ நான் என்ன நம்ம ஏ ஆண்டவர்கிட்ட நம்ம பேரம் பேச முடியுமா? தெரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரர்களே, நீங்கள் எவ்வளோ செய்தாலும் கூட நீங்கள் தகுதி ஆக முடியாது. பிதா உங்களை இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் தனக்கு தகுதிப்படுத்தினார். அந்த தகுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், தகுதிப்படுத்தினேன்னு சொல்லப்ப அந்த தகுதி சாதாரணமாக சும்மா வரவில்லை, அதுக்கு மிகவும் விலை மதிக்க முடியாத தன் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்பு கொடுத்து அவர் மீட்டெடுத்தார். அந்த பாடுகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து போய் நம் பாவங்களை சுமந்து, நம் துக்கங்களை சுமந்து, நம் கவலைகளை சுமந்து, நம் எல்லா பலவீனத்தையும் அவர் சுமந்து அவர் நம்மளை தகுதிப்படுத்தினார், நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். அதனால தான் அந்த கிறிஸ்துவின் வல்லமை, உங்களோட வல்லமை கிறிஸ்து இயேசுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள், பைபிளில் வசனங்களை வேதாகமத்தில் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு ஆம் ஆமேன் என்று இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த ஆம் என்ன ஆம் என்று கொடுத்தா அத்தனை வாக்கு தத்துவமும் நீங்கள் அது போய் ஏதோ ஒன்று செய்து அந்த ஆம் என்று ஆமின் உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கிடைக்க முடியாது. பிதா இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களை தகுதிப்படுத்தினார். இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கூட சொன்ன இந்த ஒரு உதாரணத்தை, இந்த உதாரணம் என்னென்னா ஒரு அரசன், இந்த நாட்டு அரசன் யாருன்னா அகோம். அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வந்து அரமனையில் வைத்து அவர் சொல்கிறார், இன்று முதல் நீ வந்து என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு புது வஸ்திரத்தை கொடுத்து என்னென்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரமனுக்கும் சொல்கிறார், இவர் வந்து என்னுடைய குமாரன். அப்போ இந்த பிச்சைக்காரனாக இருந்தவன் இப்போ குமாரனாக மாறிட்டான். அவன் வெளி தோட்டத்தில் அவனோட உடையெல்லாம் வந்து குமாரன். அப்புறம் அவன் பேசுகிற வழியும் அவன் யோசிக்கிற வயலையும் அவன் பிச்சைக்காரன் போல் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லை. இப்போ அவன் என்ன செய்யணும், அவன் உள்ளுக்கு அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் குமாரனாக மாறிட்டேன், நான் குமாரனாக மாறுக்கப்போ என்னோட எப்படி நான் பேசுறது, நான் எப்படி யோசிக்கிறது. இப்போ அந்த அரமனையில் அவன் இருக்கப்போ கூட அவனுக்கு வந்து வேலைக்காரனாக இருக்கும், அந்த வேலைக்காரன்ட்ட வந்து அவன் வந்து அதிகாரத்தோட கட்டளையிட வேண்டியதாக இருக்குது, இதை நீ எனக்கு செய், அதை எடுத்துகிட்டு வா, இப்படிலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அங்கிருந்து அவன் வந்து ஒரு பிச்சைக்காரனாக யோசிச்சுட்டு இருந்தானா, அவன் இதை செய்ய முடியாது. அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதா நம்மளை தகுதிப்படுத்தி என்ன செய்திருக்கிறான்னா, அவர் நம்மளை தன்னுடைய நீதியோடு நம்ம ஒடுத்தியிருக்கிறார். பாருங்கள், முந்தி உள்ள நம் நீதியெல்லாம் கிழிந்த கந்தை துணி, பாய்க்க முடியாத நீதி, உங்களோட நீதியும் என்னோட நீதியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை நம்மளை உடுத்திருக்கிறார். நம்ம நீதிமான், நம்ம பரிசுத்தவான், அது நமக்கு அவர் கொடுத்தார். அவருடைய நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நன்மையை நம்மளால் நன்மையை நம்ம உடுத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டார், இதெல்லாத்தையும் நம்மளை தகுதிப்படுத்திட்டார். இது நீங்கள் போய் ஒருபோதும் நீங்கள் வேலை செய்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்தார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறார், அவர் கொடுத்துருக்கார் பிசாசு மேலே வல்லமையை கொடுத்துருக்கார். பாருங்கள், அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்து நீங்கள் அந்த வல்லமையை பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? எது மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனாரா பிசாசு மேலே வல்லமையை கொடுத்து அதை பிசாசை விரட்ட நமக்கு சொன்னார், நோய்களே கைகளை வைப்பாய் நோய்கள் போகும் என்று சொன்னார். இந்த வல்லமைலாம் நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் என்ன பிரயோஜனம்? எப்படி அந்த குமாரன், அந்த தகுதிப்பட்ட அந்த அரசனோட குமாரன் தகுதிப்பட்டவன் அவனுக்கு வேலைக்காரனுக்கு அதிகார கட்டளையை கொடுக்காவிட்டால் அவங்க செய்ய போகிறது இல்லையே. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சகோதர சகோதரர்களே, எவ்வளோ நாள் சென்றால் கூட உங்கள் உள்ளத்தில் நான் ஏதோ ஒன்று செய்யணும், நான் ஏதோ ஒன்று செய்தால் தான் எனக்கு இதை செய்வார் ஆண்டவர், நான் அது செய்யாதனால தான் இயேசு கிறிஸ்து எனக்கு இதை செய்யலை. சகோதர சகோதரர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் நம் பாவங்களை சுமந்தார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் நம் பாவங்களை சுமந்தார்னா, அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பானவர். இப்போ உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க இருக்குங்க, பிள்ளைங்க சொன்னால் என்ன செய்யுதுங்க, சில ராங்கி பண்ணப்போ நீங்கள் ரோத்தானில் அடிக்கிறீங்க, அடித்து நீங்கள் அதை திருத்துறீங்க, இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காமல் போயிடுறீங்களா, இல்லை அதுக்கு துணிமணி கொடுக்காமல் போயிடுறீங்களா, இல்லைக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கா வெளியே வெட்டி அடிச்சிருங்க. அந்த பிள்ளை நீங்கள் நேசிக்கிறீங்க, ஆனால் என்ன செய்கிறீங்க, நீங்கள் அதை திருத்துறீங்க, அது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தண்டனையை கொடுக்குறீங்க. இப்படி செய்யாத, ஏன் அதோட நன்மைக்கு செய்கிறீங்க, ஆனால் அதை நீங்கள் நேசிக்கிறீங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கின்றார், அவர் நேசித்து நமக்கு இந்த தகுதியை கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் ஒன்று செய்துதான் உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகிறதுன்னு இல்லை, அவர் நமக்கு தகுதிப்படுத்திட்டார். அவர் சொன்னார், அவரோட வாக்கு தத்துவம் நம்மளோட நம்ம இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இந்த தகுதி படுத்தின அவர், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்மளுடைய தேவைகளை அவர் சந்தித்து அதுக்கு மேலாகவே அவர் கொடுப்பார் என்று சொல்லிட்டு. இது அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அவர் பொய் சொல்ல முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல முடியாது, அவர் சொன்னதை நடத்தி முடிப்பார். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய இருதயம் அது இது ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இப்போ உள்ள என்ன லேட்டஸ்டான ஐஃபோனு, ஓ இது வந்து பழசாயிடுச்சு புதுசு ஒன்று வாங்க போகிறேன், இல்லை இந்த காடி இப்போ வந்து கொஞ்சம் கடமுட்டான ஓடுது, இது கொஞ்சம் ரிப்பேராக்குவா இருக்குது, இப்போ ஒரு புது காடி வாங்க போகிறேன், இது உங்களுடைய இருதயத்தினோட ஆசை. இது ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார், இதை நீங்கள் கொடுத்தா நீங்கள் இதே தேடி ஓடி போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பிரச்சனை மாட்டிக்கொள்வீங்க. அப்படி நீங்கள் ஆண்டுட்டு ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ நீ என்ன செய்யணுன்னா, ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களுக்கு நன்மையை செய்கிறனால கூட இது எனக்கு ஏன் கிடைக்கலன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த காரியம் நான் எடுத்துக்கோ, இந்த காரியத்தை எனக்கு கொடுத்தா நான் தப்பான வழியில் போயிடுவேன், இது எனக்கு இப்போதைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்காம அவர் தீர்மானித்திட்டார், அதனால இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாருடைய தீமையை அவர் செய்ய முடியாது. சில பேர் நினச்சிக்குவாங்க, நான் உட்காந்து வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த காரியம் இன்னும் கிடைக்கல. சகோதர சகோதரே, அது கிடைக்கணும்னு அவர் கொடுத்துருவார். அவர் நான் கண்ணாமூச்சி இல்லாடுறாரா, இல்லையே. அவர் உங்களுக்கு உங்களோட பிள்ளைங்களுக்கு நன்மையை செய்ய நீங்கள் நினைக்க மாட்டீங்களா, அவர் எவ்வளோ நன்மையை நமக்கு செய்து நினைப்பார். அதனால ஒரு காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணி கிடைக்காட்டா வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு கிடைக்கல, ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய இச்சையை நிறைவேற்றுறதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களோட தேவைகளை நிச்சயமாக சந்தித்து அதுக்கு மேலே நன்மையான வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு தத்துவம் செய்தார். அதனால நீங்கள் கிறிஸ்துவனாக இருந்தால் உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்படும். சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக சந்திக்கப்படும். ஒரு கிறிஸ்துவன் என்றைக்குமே திண்டாட முடியாது, திண்டாட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்துவம், அவர் மெய்யானவர், நம் தேவைகளை சந்திப்பார். எல்லாத்தையும் எதுக்கு, அவர் பாடுகளை நமக்காக சுமந்தார், விடுதலை செய்தாரே. இப்போ பாருங்கள், உதாரணம் நான் இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ வந்து மொதல் இன்டர்வியூக்கு போனீங்க, அப்புறம் போயிட்டு செகண்ட் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டுட்டாங்க. செகண்ட் இன்டர்வியூ உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாரு, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து இப்போ வந்து என்ன செய்தாங்க, 3 மாதம் சென்று உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு மேனேஜர் வேலை கொடுத்தாங்க வச்சு, அந்த மேனேஜர் வேலை நீ வேலை செஞ்சுட்டு இருப்பேன், உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்களா, ஏய் நான் வந்து தகுதி ஆகிட்டுனா இந்த கம்பெனியில் நிலைத்திருப்பேனா, இந்த கம்பெனியை நீ விரட்டிடுமா, இது கொடுத்து யோசிச்சுட்டு இருப்பீங்களா, இல்லையே. நான் இந்த கம்பெனி இந்த இடத்துக்கு நான் வேலை செய்கிறதுக்கு தகுதி கூட அப்பாயின்மெண்ட் லெட்டர் கன்ஃபர்மேஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்டானே அப்படிங்கிறது சந்தோஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இதை கொடுத்து யோசிக்க மாட்டீங்களே. சகோதர சகோதரிலே, இயேசு கிறிஸ்து உங்களை தகுதிப்படுத்திட்டார், இதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து பிதா, இயேசு கிறிஸ்து மூலம் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டார், தகுதிப்படுத்தி விட்டார். அதனால இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளுக்கு உருவாகி கொண்டு இருக்கிறார், உங்களுடைய ஆத்மா உள்ளுக்கு அவர் உருவாகி இருக்கிறார். அவர் உங்களுடைய ஆத்மாவின் மனவாளன். யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களுடைய குணாதிசயம் எப்படியாக மாற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயமாக மாற வேண்டும். எப்படி இந்த இயேசு கிறிஸ்து குணாதிசயமாக மாறும்? அதனால தான் இந்த ஒரு வாரமாக கூட நீங்கள் எடுத்து இந்த பிரசங்கத்தை கேட்குட்டா அதில் என்ன பிரசங்கிக்கப்படுதுன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவோட வசனங்களை தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்க தியானம் பண்ணி கட்டளிட்டு அதன்படி நீங்க பயிற்சி பண்ணப்ப தினந்தோறும் அவர் தானே யாரு பரிசுத்த ஆவியானவர் தானே உங்களே மறுரூபமாக்கின்றார். இயேசு கிறிஸ்து சாயலாக உங்களை மறுரூபமாக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இதை நாம் செய்வோம். எல்லோரையும் நேசிங்க. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். உங்கள் ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேரும் நீங்கள் நேசிங்க. நீங்கள் பிதாவின் குமாரனாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரையும் நேசிக்கணும். முக்கியமாக அவர் சொல்கின்றார், உன் விரோதியும் நேசி என்று சொல்கின்றார். சகோதர சகோதரி, இதை நாம் செய்வோம். இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் கட்டளிட்டு நாம் நேசிக்க சொல்ல வைக்க முடியும். அப்படி உங்களுக்கு இன்னும் இது புரிய இல்லாட்டியும் கூட இந்த www.graceoflife.com போயிட்டு அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்கள். அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தேவ ஆலோசனை கொடுக்க முடியும். இதை செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.